Welcome again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
Today we're going to think about the ministry of the Holy Spirit in building the church as the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுகிற ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம்.
When the Holy Spirit makes us like Jesus.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும் பொழுது
not only in our character.
நம்முடைய குணத்திலே மட்டுமல்ல
also in our ministry.
நம்முடைய ஊழியத்திலேயும் கூட மாற்றுகிறார்.
He gives us fruit and he gives us gifts.
அவர் வரங்களை கொடுக்கிறார், கனிகளை கொடுக்கிறார்.
He helps us to cleanse ourselves from all filthiness of the flesh.
மாம்சத்திலே உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீக்க அவர் கிருபை செய்கிறார்.
As we saw in our last session.
கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது
போல. That is to make us more and more like Christ.
அது இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார்.
In our character.
நம்முடைய தன்மையிலே.
But Jesus also served the Father.
அதே சமயத்திலே இயேசு பிதாவுக்கு ஊழியம் செய்தார்.
The Holy Spirit wants to make us like Jesus in our ministry also.
ஆகவே நம்முடைய ஊழியத்திலேயும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசுவைப் போல மாறச் செய்கிறார்.
We can't have the same ministry as Jesus.
இயேசுவுக்கு இருந்த அதே ஊழியம் நமக்கு கிடைக்காது.
He died for the sins of the world. We don't do that.
அவர் உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் அதை செய்ய முடியாது.
Many other things he did was exclusive for his ministry.
இன்னும் அநேக காரியங்கள் அவருடைய ஊழியத்திற்கே தனித்தன்மை வாய்ந்த காரியங்களாக இருக்கிறது.
We don't read of any of the apostles walking on the water or feeding the 5000 with 5 loaves.
எந்த ஒரு அப்போஸ்தலனும் தண்ணீரிலே நடந்ததாகவோ 5000 பேரை போஷித்ததாகவோ நாம் வாசிப்பதில்லை.
And the ministry that a man like Paul had, many other believers don't have.
பவுலுக்கு இருந்த ஊழியத்தை போல மற்ற அநேக விசுவாசிகளுக்கு அந்த ஊழியங்கள் இல்லை.
But all of us have some function in the body of Christ.
ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே நம் எல்லாருக்கும் ஒரு ஊழியம் உண்டு.
The Bible says the church, the people who constitute the church, believers in Christ, are part of one body.
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் சபை அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது.
Of which Jesus is the head.
அந்த சரீரத்துக்கு இயேசுதான் தலை.
Or the brain.
அல்லது மூளை.
And all the others are parts of the body.
மற்ற எல்லாருமே அந்த சரீரத்தினுடைய அவயவங்களா இருக்கிறார்கள்.
Somebody may have a function like the eye.
சிலர் கண்களை போல ஒரு வேலை இருக்கலாம்.
Somebody may have a function like the ear.
சிலருக்கு காதுகளை போல வேலை இருக்கலாம்.
Some like hands.
சிலர் கைகளை போல.
Some like legs.
சிலர் கால்களை போல.
Some hidden ministries like heart, liver, kidney.
சிலருக்கு மறைவான ஊழியத்தை போல இருதயம், கிட்னி, லிவர் இதே போல ஊழியங்கள் இருக்கலாம்.
Some like the tongue.
சிலருக்கு நாவை போல ஊழியம்.
Preachers.
பிரசங்கி.
Some like the heart. Those who pray.
இருதயத்தை போல சிலருக்கு வேலை, அதாவது ஜபிக்கிறவர்கள்.
Who pray for the preachers.
அவர்கள் பிரசங்கியாருக்காக ஜபிக்கிறார்கள்.
These are all important parts of the body of Christ.
இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே முக்கியமான அவயவங்கள்.
Nobody has all the gifts.
யாருக்குமே எல்லா வரங்களும் இல்லை.
Except Jesus who had all the gifts because he was the total body of Christ.
இயேசு அவர் கிறிஸ்துவின் முழு சரீரமா இருந்தபடினாலே அவர் எல்லா வரங்களையும் பெற்றிருந்தார்.
There was only one person on earth who was the total body of Christ.
பூமியிலே வாழ்ந்த ஒரே ஒரு நபர் கிறிஸ்துவின் பூரணமான சரீரம் ஒருவர் தான்
இருந்தார். That was Jesus himself.
அவர் இயேசுதான்.
But now he has ascended to heaven and he has made us his spiritual body with all of us having different functions.
இப்போ அவர் பரத்துக்கு ஏறி சென்று விட்டார். நம்மை ஆவிக்குரிய சரீரமாக மாற்றி அது எல்லா வேலைகளையும் செய்யத்தக்கதாக உண்டாக்கியிருக்கிறார்.
Some believers may have 10 gifts, some believers may have one.
சில விசுவாசிகளுக்கு 10 வரங்கள் இருக்கலாம், சிலருக்கு ஒரு வரம் இருக்கலாம்.
God decides that.
தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார்.
The fruit of the spirit all of us must have all of them.
ஆவியின் கனிகள், ஆவியின் கனியோ நாம் எல்லாரும் வைத்திருக்க வேண்டும்.
We read in Galatians 5:22 and 23.
கலாத்தியர் 5:22-23 லே வாசிக்கலாம்.
Love, joy, peace, etc.
அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்றவை.
But the gifts of the Holy Spirit, we don't have to have all of them.
ஆனால் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டும் என்று அல்ல.
One person does one thing, another person does another.
ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார், இன்னொரு காரியத்தை செய்கிறார்.
And even in similar ministries there can be a difference.
ஒரே விதமான ஊழியங்களிலே கூட வித்தியாசங்கள் இருக்கலாம்.
The two hands.
இரண்டு கரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Both are hands, but one is exactly the opposite of the other.
ஆனா இரண்டுமே கரங்கள் தான், ஆனா ஒரு கரத்துக்கு நேர் எதிர்மாறாக இன்னொரு கரம் இருக்கிறது.
One hand the thumb is on the left and the other hand the thumb is on the right.
ஒரு கரத்திலே கட்டைவிரல் இடப்பக்கத்தில் இருக்கிறது, இன்னொரு கரத்திலே கட்டைவிரல் வலப்பக்கத்தில்
இருக்கிறது. Even in similar ministries there can be a difference.
ஆக ஒரே விதமான ஊழியங்களிலே கூட வித்தியாசம் இருக்க முடியும்.
But they all work together.
ஆனால் அவையெல்லாம் ஒன்றாக இணைந்து வேலை செய்கிறது.
And the purpose of these gifts is to add people to the body and to build them up.
இந்த வரங்களுடைய நோக்கமே ஜனங்களை சபையிலே சேர்த்து அவைகளை கட்டி எழுப்புவதாகும்.
Take the matter of evangelism and discipleship.
சுவிசேஷ வேலையையும் சீஷத்துவ வேலையையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
When we evangelism is to make someone who is not part of the body of Christ a part of the body of Christ.
சரீரத்தில் ஒரு பகுதியாக இராத ஒருவனை சரீரத்தில் ஒரு பகுதியாக மாற்றுவதுதான் சுவிசேஷ ஊழியம்.
Of the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பங்காக
மாற்றுவது. Let's take an example from the human body.
மனுஷ சரீரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை விளக்குகிறேன்.
Here is a potato.
இங்கே ஒரு உருளைக்கிழங்கு.
Symbolizes an unbeliever.
அது ஒரு அவிசுவாசியை காண்பிக்கிறது.
Now, how does this potato become a part of my physical body?
இந்த உருளைக்கிழங்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக எப்படி மாறுகிறது?
The eye looks at it.
கண்கள் அதை பார்க்கிறது.
The hand goes and takes it.
கரங்கள் போய் அதை எடுக்கிறது.
And the hand takes it and puts it inside the mouth.
கரங்கள் அதை எடுத்து வாயிலே போடுகிறது.
This is evangelism.
இதுதான் சுவிசேஷ ஊழியம்.
Bringing the unbeliever into the church.
அவிசுவாசிகளை சபைக்குள்ளாக கொண்டு வருவது.
But if you just put the potato in the mouth,
வாயிலே மட்டும் உருளைக்கிழங்கை வைத்து விட்டால்
it will rot in the mouth and afterwards you'll spit it out.
அது வாயிலேயே அழுகி போய்விடும், அதற்கு பிறகு துப்ப வேண்டி வரும்.
A lot of evangelism has been like that.
நிறைய சுவிசேஷ வேலை அப்படி இருக்கிறது.
Evangelists go and bring whole lot of potatoes and beans and everything and put it in the mouth.
சுவிசேஷர்கள் பல இடங்களில் போய் பல உருளைக்கிழங்கை எடுத்து வாயிலே போடுகிறார்கள்.
And then it stays there.
அது அங்கேயே இருக்கிறது.
And then it becomes rotten and it's spat out.
அழுகி போகிறது, அதை துப்பி விடுகிறார்கள்.
And these people are not saved.
இப்போது அந்த
ஜனங்கள் salvation. Another evangelist goes and picks them up again and puts them back in the mouth.
இன்னும் வேற ஒரு சுவிசேஷர் போய் அவைகளை திரும்பமாக எடுத்து திரும்பி வாயிலே போடுறது.
That's not what we do with the potato.
ஆனா நாம் உருளைக்கிழங்கு வைத்து அப்படி செய்வதில்லை.
When we put the potato into our mouth,
நாம் உருளைக்கிழங்கு எடுத்து வாயிலே போட்டால்
the hand's job is over.
கர்த்தருடைய வேலை முடிந்து விட்டது.
The evangelist's job is over, but the job is not complete.
சுவிசேஷகருடைய வேலை முடிந்ததே ஒழிய முழு வேலையானது முடிவு.
Now, other parts of the body take over.
இப்பொழுது சரீரத்துடைய மற்ற அவயவங்கள் வேலை செய்ய
ஆரம்பிக்கிறது.
பற்கள் அதை மெல்ல ஆரம்பிக்கிறது.
Make it small.
அதை சிறு சிறு துண்டுகளாக மாற்றுகிறது.
Throat swallows it.
தொண்டை அதை விழுங்குகிறது.
It goes into the stomach.
அது வயிற்றுக்குள்ளாக போகிறது.
And all type of acids are thrown into it to break it down.
அங்கே எல்லா விதமான ஆசிட்களும் சுரந்து அதை உடைக்கிறது.
And I don't know all that happens inside the body.
என்னுடைய சரீரத்துக்குள்ளாக இவைகளெல்லாம் நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது.
A doctor can explain that.
ஆனால் மருத்துவர் அதை விளக்கச் சொல்லலாம்.
I know that many things happen.
ஆனால் பல காரியங்கள் உள்ளே ஜீரணமாகும் போது நடக்கும்.
After some weeks,
சில வாரங்கள் கழித்து
this potato,
இந்த உருளைக்கிழங்கு
has changed its form.
அது தன்னுடைய உருவத்தையே மாற்றி விட்டது.
It becomes flesh.
அது மாம்சமாய் மாறி ரத்தமாய் மாறி
bones.
எலும்புகளாய் மாறி
it become part of my body.
அது இப்போது என் சரீரத்தின் அவயவமாய் மாறி விட்டது.
Now who did that?
யார் இதை செய்தார்?
Was it just the evangelist?
சுவிசேஷன் மட்டும் செய்தாரா?
You know, a lot of evangelists boast, I have brought so many souls to Christ.
நான் கிறிஸ்துவ அண்டை எவ்வளவோ ஆத்மாக்களை கொண்டு வந்தேன் என்று அநேக சுவிசேஷகர்கள் மென்மை பாராட்டுகிறார்கள்.
They can say they are blind evangelists who don't know the ministry of the body of Christ.
அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஊழியத்தை தெரியாதபடினாலே அவர்கள் குருடரான சுவிசேஷர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
They are also proud evangelists who are counting statistics and numbers.
அவர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியதான பெருமையுள்ள சுவிசேஷர்கள் என்று சொல்லலாம்.
What about the other parts of the body which did the job of incorporating this potato into the body?
இந்த உருளைக்கிழங்கை தன்னுடைய சரீரமாக எடுத்து மாற்றிக்கொண்டதே அந்த அவயவங்களை குறித்து என்ன?
அது அன்இம்பார்ட்டன்ட்.
அவைகள் முக்கியமற்ற.
யுவர் ஹேண்ட் தி ஒன்லி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஈட்டிங் ஃபுட்.
நீங்கள் ஆகாரம் சாப்பிடும்போது உங்கள் கை மட்டும்தான் முக்கியமான பகுதியா?
ஐ வுட் சே இஸ் தி லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்.
நான் சொல்லுவேன் அதுதான் மிகவும் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி.
இட்ஸ் ஜஸ்ட் தி ஃபர்ஸ்ட் பார்ட்.
அதுதான் முதல் அவயவம்.
தேர் ஆர் 100 அதர் ஜாப்ஸ் டன் பிஃபோர் திஸ் பொட்டேட்டோ பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தி பாடி.
இந்த உருளைக்கிழங்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக மாறுவதற்கு முன்பாக எத்தனையோ வேலைகள் நடக்கிறது.
எவாஞ்சலிசம் மஸ்ட் கோஆபரேட் வித் டிசைபிள் மேக்கிங் மினிஸ்ட்ரீஸ், தென் ஓன்லி தி சர்ச் பிகம்ஸ் ஸ்ட்ராங்.
இப்படித்தான் சுவிசேஷ ஊழியமானது சிஷ்யர்களை உண்டாக்கக்கூடிய ஊழியத்தோடு கூட இசைந்து செயல்படும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம் சபை
வலிமையானது.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால்,
those who make disciples don't despise the evangelists.
வேலை செய்கிறவர்கள் சுவிசேஷ வேலை அலட்சியமா எண்ணுகிறார்கள்.
பட் நோ, தோஸ் ஹூ மேக் டிசைபிள்ஸ் டு நாட் டிஸ்பைஸ் தி எவாஞ்சலிஸ்ட்.
சீஷத்துவ வேலை செய்கிறவர்கள் சுவிசேஷர்களை பார்த்து அப்பமா என்னது கிடையாது.
பட் தோஸ் ஹூ ஆர் எவாஞ்சலிஸ்ட் டிஸ்பைஸ் தி டிசைபிள் மேக்கர்ஸ்.
ஆனால் சுவிசேஷ வேலையை செய்கிறவர்கள் சீஷத்துவ வேலை செய்கிறவர்களை பார்த்து அற்பமா எண்ணுகிறார்.
தே சே யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங்.
நீங்கள் ஒன்றையும் செய்வதில்லை என்று சொல்கிறார்.
வாட் டு யூ மீன் யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங்?
நீங்கள் ஒன்றுமே செய்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்?
தி ஹேண்ட் சேஸ் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி பாடி,
இந்த கரம் சரீரத்தினுடைய மீதி அவங்களை
பார்த்து doing anything.
நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றால்
they are doing 90% of the job for the potato.
உருளைக்கிழங்குக்காக 90% வேலை மீதி பகுதிகள் தான் செய்கிறது.
And so many evangelists try to make everybody into evangelists.
ஆகவே அநேக சுவிசேஷர்கள் எல்லாரும் சுவிசேஷகராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
And so like some of these idols you have so many hands.
ஆகவே இத்தரவளை போல நிறைய கரங்கள் மட்டுமே இருக்கிறது.
What's the use of so many hands?
நிறைய கரங்கள் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்?
If we don't digest that,
நாம் அந்த சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீரணிக்காவிட்டால்,
that's why evangelist is only one of the ministries that God has placed in the body of Christ.
ஆகவே தான் கிறிஸ்துவின் சரீரத்திலே சுவிசேஷ வேலை என்பது அநேக ஊழியங்களிலே ஒரு ஊழியம்.
It says in Ephesians in chapter 4 verse 11.
எபேசியர் 4:11 வாசிக்கிறோம்.
That God has set, the Lord has set in the church,
தேவன் சபையிலே என்னென்ன ஸ்தாபித்து இருக்கிறார்?
Apostles,
அப்போஸ்தலர்கள்,
prophets,
தீர்க்கதரிசிகள்,
evangelists,
சுவிசேஷகர்கள்,
shepherds,
மேய்ப்பர்கள்,
teachers,
போதகர்கள்.
All of them are to build up the body of Christ. Verse 12.
பனிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள்.
So when an evangelist tries to make everybody an evangelist, he's as foolish as trying to make a body full of hands.
ஒரு சுவிசேஷகன் எல்லாரும் சுவிசேஷகராக வேண்டும் என்று விரும்பினால் சரீரம் முழுதுமாக கரங்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பத்தக்கதான புத்தீனமான காரியத்தை செய்கிறார்.
That's as foolish as an apostle trying to make everybody an apostle.
ஒரு அப்போஸ்தலன் எல்லாரையும் அப்போஸ்தலராக வேண்டும் என்று செய்வது போல.
Or a prophet trying to make everybody a prophet.
அல்லது புத்தீனமாக ஒரு தீர்க்கதரிசி எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும்
என்று சொல்வது போல. Or a teacher trying to make everybody a teacher.
அல்லது போதகர் எல்லாரும் போதகராக வேண்டும் என்று எண்ணுவது போல.
Or a teacher asking all the believers, why can't you teach like me?
அல்லது போதகர் விசுவாசிகளை பார்த்து என்னை போல நீங்கள் போதிக்க கூடாது என்று கேட்பதை போல.
Such a teacher is an arrogant teacher.
அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர் மிகவும் இருமாப்புள்ள ஒரு ஆசிரியர்.
An evangelist who tries to make all believers into evangelists is an arrogant evangelist.
ஒரு சுவிசேஷகன் எல்லாரும் சுவிசேஷகராக வேண்டும் என்று விரும்புவது அவரும் ஒரு அகங்காரமுள்ள ஒரு சுவிசேஷகன்.
That is a tragedy in Christendom today.
இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவத்தில் இதுதான் பரிதாபம்.
Arrogant evangelists who want everybody to be evangelists.
எல்லாருமே சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அகங்காரமுள்ள சுவிசேஷகர்.
There is a difference between evangelist and witness.
சாட்சியா இருப்பதற்கும் சுவிசேஷங்களுடைய வேலைக்கும்
all believers must be witnesses.
எல்லா விசுவாசிகளும் சாட்சிகளா இருக்க வேண்டும்.
No doubt about that.
அதிலே சந்தேகமே இல்லை.
But all are not evangelists.
ஆனா எல்லாருமே சுவிசேஷகர்கள்
கிடையாது. Evangelist is a particular calling.
சுவிசேஷ ஊழியம் என்பது குறிப்பிட்ட அழைப்பு.
It is different from being a witness.
அது சாட்சியா இருப்பதை காட்டிலும் வித்தியாசமானது.
Let some evangelist make you feel condemned because you are not an evangelist.
நீ சுவிசேஷ ஊழியத்தை செய்யாதபடினாலே மற்ற ஒரு சுவிசேஷம் உன்னை பார்த்து குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு நீ மனத்தாங்கள் அடைய
வேண்டாம். Lots of people in evangelistic ministries who have got a condemnation ministry making a lot of people feel condemned because they are not evangelists.
அநேக சுவிசேஷ ஊழியங்கள் மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதில்லை என்பதனாலே.
That shows they are under the old covenant.
அவர்கள் பழைய உடன்படிக்கையாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது.
Ministry of condemnation is an old covenant ministry.
ஆக்கணை கொண்டு வரக்கூடிய ஊழியமானது பழைய உடன்படிக்கையின் ஊழியம்.
New covenant ministry is a ministry of encouragement.
ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது உற்சாகத்தின் ஊழியம்.
Not to make that fellow have my ministry.
அந்த நபர் என்னுடைய ஊழியத்தை கொள்ள வேண்டும்
என்றால் his ministry.
அவருக்கு அவருடைய ஊழியம் கிடைக்கட்டும்.
I am a teacher.
நான் ஒரு போதகன்.
No evangelist can make me feel condemned because I am secure in God.
நான் தேவனிலே பாதுகாப்பா இருக்கிறபடினால எந்த ஒரு சுவிசேஷ ஊழியனும் என்னை ஆக்கணைக்குள்ளாக
திருப்ப முடியாது. But I am not foolish to make everybody into a teacher.
ஆனால் எல்லாருமே போதகராய் மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் புத்தியன் அல்ல.
The whole body is not a tongue.
முழு சரீரமும் நாவாக இருக்கிற
ஹேண்ட்.
முழு சரீரமும் கையாகவும் இல்லை.
And who determines what you should be?
நீ எதா இருக்க வேண்டும், யாரா இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர் யார்?
1 Corinthians 12
1 கொரிந்தியர் 12 அதிகாரம்
says verse 7 each one is given the manifestation of the spirit for the common good.
பொதுவான நன்மைக்காக அவனவனுக்கு வரத்தினுடைய ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது.
And to different ones God gives different gifts and verse 11 The Holy Spirit is the one who distributes this according to His will.
பரிசுத்த ஆவியானவர் தான் யார் யாருக்கு தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்கிறார், யார் யாருக்கு இந்த வரத்தை கொடுக்க வேண்டும்.
So who decides that?
ஆகவே இது யார் தீர்மானிக்கிறது?
Not you or me.
நீங்களும் நானும் அல்ல.
Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
All I say to arrogant evangelists and arrogant pastors and teachers is let the Holy Spirit do His job. You don't try to do His job for Him.
ஆகவே மெட்டிமையான சுவிசேஷகர்கள் மெட்டிமையான போதவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி காரியங்களை ஒடுக்கி
கொள்ளட்டும்.
ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஊழியத்தை வைத்துக் கொள்ளட்டும். உங்களுடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு திணிக்க வேண்டாம்.
Don't be such an arrogant, conceited person to think that your ministry is the most important.
உங்களுடைய ஊழியம் தான் முக்கியமான ஊழியம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பெருமையாகவும் மேட்டியமாகவும் இருக்க வேண்டாம்.
That's exactly what it says in 1 Corinthians chapter 12.
1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
If the eye says,
கண்ணானது,
oh, the ear is not like me.
செவியானது என்னை போல இல்லை என்று சொன்னால்
and despises it
அதை அற்பமா எண்ணினால்
what will it be in verse 17 the whole body were an eye where will the hearing be
17 வசனத்தை பார்க்கிறோம் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே
if everybody is an evangelist where will the shepherds and teachers be
எல்லாருமே சுவிசேஷகராய் மாறிவிட்டால் போதகர்களும் மேய்ப்பர்களும் எங்கே
if everybody becomes a teacher where will the evangelists be
எல்லாருமே போதகர்களாகி விட்டால் சுவிசேஷகர்கள் எங்கே
but god verse 18 has placed the members as he desired
ஆகவே தேவன் தமது சித்தத்தின்படி அவையவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைக்கிறார்
one of the most important things needed today in the body of christ is for each person to allow another person to have his own ministry
இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரத்திலே உள்ள முக்கியமான வேலை என்னவென்றால் ஒவ்வொருவரும் அவரவர் இருக்கக்கூடிய
அவரும்
நானும் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவதற்காக ஒன்றாக வேலை செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும்
In Luke chapter 9,
லூக்கா 9 அதிகாரம்
The disciples came to Jesus.
சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள்.
And said, Lord, we saw somebody casting out demons.
ஆண்டவரே, வேறு யாரோ ஒரு பிசாசு விரட்டுகிறதை பார்க்கிறோம்.
He is not following us.
அவர் நம்மை பின்பற்றுவதில்லை.
He is engaged in a miracle ministry.
அவர் அற்புத ஊழியத்தில் இருக்கிறார்.
He is not involved in disciple making like us.
அவர் நம்மை போல சீஷத்துவ ஊழியத்தில் இல்லை.
So we rebuked him.
ஆகவே நாங்கள் அவனை கடிந்து கொண்டோம்.
What did Jesus say?
இயேசு என்ன சொன்னார்?
Don't rebuke him.
அவனை கடிந்து கொள்ள வேண்டாம்.
Some people are not called to the disciple making ministry.
சிலர் சீஷத்துவ ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லை.
He is called to miracle ministry.
அவன் அற்புத ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்.
He is not against us.
அவன் நமக்கு விரோதமாக இல்லை.
And then that means he is working with us.
அதனுடைய பொருள் அவர் நம்மோடு வேலை செய்கிறார்.
He is in another sphere.
ஆனால் வேறு ஒரு பகுதியில் அவன் இருக்கிறார்.
What did he tell the disciples?
ஆகவே சீஷர்களுக்கு என்ன சொன்னார்?
Don't rebuke him.
அவனை கடிந்து கொள்ள வேண்டாம்.
At the same time don't join him.
அதே சமயத்தில் அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம்.
Stick to your ministry.
நீங்கள் உங்கள் ஊழியத்திலே இருங்கள்.
I see people in Christendom who have different ministries.
நான் கிறிஸ்தவத்தில் வித்தியாசமான ஊழியங்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறேன்.
In my younger days when I was foolish and arrogant I criticized them.
நான் என்னுடைய இளைய நாட்களிலே நான் புத்தியனாய் மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்த பொழுது நான் அவர்களை
criticized. Those disciples.
அந்த சீஷர்களை போலவே நானும்
the Lord told me.
ஆண்டவர் என்னிடம் எப்படி சொன்னார்?
Don't stop them.
அவர்களை நிறுத்த வேண்டாம்.
You do your ministry, don't join them also.
நீ உன்னுடைய ஊழியத்தை நீ செய், அவர்களை சேர்ந்து கொள்ள வேண்டாம்.
Then I found the balance.
அப்பொழுது நான் சமநிலையை பார்த்தேன்.
They are doing something for the Lord.
அவர்கள் தேவனுக்காக ஒன்றை செய்கிறார்கள்.
It's not my calling.
அது என்னுடைய அழைப்பு அல்ல.
I'm not going to fight with them.
நான் அவர்களுக்கு சண்டை போட மாட்டேன்.
Criticize them.
நான் குறை சொல்ல மாட்டேன்.
Thank God for them.
அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி
சொல்லு. If they are doing something wrong, let God be their judge.
அவர்கள் தவறு செய்தால் தேவன் அவர்கள் நியாயாதிபதியாக
இருக்கும். I have to make sure that I don't do anything wrong in the ministry God has given me.
தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் தவறு நான் செய்யக்கூடாது என்பதிலே நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
All of us took this position.
நாம் எல்லாருமே இந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டவர்களா?
Position.
இந்த வளர்ந்த ஒரு நிலையை எடுத்துக் கொண்டவர்களா?
Criticism of one another in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒருவரை ஒரு குற்றம் சாட்டுகிறது குறைந்துவிடும்.
The biggest sin in Christendom today is
இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பாவம்
that we criticize other people who are not like us.
நம்மை போல இல்லாதவர்களை குறை கூறுகிறோம்.
Instead of leaving God to judge them.
தேவனே அவர்களை நியாயத்திற்கு அனுமதிப்பதற்கு
பதிலாக I'm saying that you should lower your standards.
நீ உன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை.
I'm saying leave other people to do what God has called them to do.
தேவன் அவர்களை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு அனுமதித்து விடுங்கள்.
And it says who are you to judge another man's servant Romans 14.
ரோமர் 14 அதிகாரத்தில் இன்னொருவனுடைய வேலைக்காரனை நியாயந்திருப்பதற்கு நீ
யார்? His own master he stands or falls.
அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் தன்னுடைய எஜமானனுக்கு கணக்கு
ஒப்பிடுவான். God can make him stand.
தேவனோட விலச்ச நிற்க செய்யலாம்.
It's none of your business in any case.
என்ன காரியமா இருந்தாலும் அது உடைய வேலை அல்ல.
We need to let other people have their ministries.
ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஊழியத்தை வைப்பதற்கு நாம் அனுமதி கொடுக்க
வேண்டும். Just like we need to let other people get light slowly on certain areas which we got light long ago.
எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக நாம் வெளிச்சம் பெற்று விட்டோம் ஆனால் இன்னொரு நபர் வெளிச்சம் பெறுவதற்கு அவர் கேட்ட நேரத்தை கொடுக்க வேண்டும்.
A 10th standard student in class knows that a first standard student in the same school does not have the same knowledge he has.
ஒரே பள்ளியிலே படிக்கக்கூடிய 10th வகுப்பு மாணவன் அதே பள்ளியிலே படிக்கக்கூடிய 1st வகுப்பு மாணவனுக்கு அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு இல்லை என்று தெரியும்.
He is willing to wait for 9 years for that person to get his understanding.
அவனை இவனுடைய அறிவை பெறுவதற்கு அவன் 9 வருடங்கள் அந்த 1st கிளாஸ் படிக்கிற பையனுக்காக காத்திருக்கிறது ஆயத்தமாக இருக்கு.
His younger brother is in first standard.
அவனுடைய தம்பி 1st கிளாஸ் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
Does he expect his younger brother to have the same wisdom he has in 10th standard?
10th vayadil 10th vagupu padikira avanukku thanudaiya thambikku adhe gnanam irukka vendum endru enugirana.
He's willing to wait 9 years for him to come to my level.
Ennudaiya nilaiki varuvadharku naan 9 varsham kaathirukka vendum endru
enugirana.
ஆனால்
sometimes not even willing to wait 6 months for somebody to get light.
யாரோ ஒருவருக்கு வெளிச்சம் கிடைப்பதற்காக 6 மாதம் கூட காத்திருக்க தயங்குகிறார்கள்.
I've got light so you must get it immediately.
எனக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது உனக்கு உடனே கிடைக்க வேண்டும்.
How long you took to get that light?
ஆனால் உனக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கு எவ்வளவு நாள் காத்திருந்தாய்?
Be merciful to that other person.
மற்ற மனிதன் மீது தயவுள்ளவனாய் இரு.
He is growing.
அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான்.
Maybe you got light on something that you obeyed God in.
நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்த காரியத்தில் உனக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது.
For example, water baptism.
உதாரணமாக தண்ணீர் ஞானஸ்நானம்.
Some people still haven't got light on that.
ஒரு சிலருக்கு இன்னும் வெளிச்சம் கிடைக்கவில்லை.
They may be born again.
அவன் மறுபடியும் பிறந்திருக்கலாம்.
Don't reject them.
அவர்களை தள்ளிவிட வேண்டாம்.
Don't force them to be baptized till they get light. It's no use.
அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் வரை அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். அதிலே பிரயோஜனம் இல்லை.
Maybe you feel that you should not wear ornaments.
நீ நகை அணியக்கூடாது என்று உணர்கிறாய்.
That is my own conviction.
அது என்னுடைய சொந்த உணர்வு. நான் அதை நம்புகிறேன்.
But I will not force another person who doesn't yet have light on it.
ஆனால் இதிலே வெளிச்சம் பெறாத இன்னொரு நபரை நான் திணிக்க மாட்டேன்.
He may take 9 years to come there. I am willing to wait.
அவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு 9 வருஷம் ஆகலாம். நான் காத்திருக்க ஆயத்தமாக
இருக்கேன். If I force him today, what he does will be a dead work.
நான் இப்பொழுது கட்டாயப்படுத்தினால் அவர் செய்கிறது சித்தக்கிரியாய்.
There's a lot of forcing going on in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அதிகமான நிர்பந்திக்கிற காரியம் இருக்கிறது.
I am in 10th standard.
நான் 10th வகுப்பு
படிக்கிறேன்.
எனக்கு வெளிச்சம்
கிடைக்கிறது. I'm going to force this first standard student to do things according to my light.
என்னுடைய வெளிச்சத்தின்படி காரியங்களை செய்வதற்காக 1st வகுப்பிலே படிக்கிறவனை கட்டாயப்படுத்துகிறேன்.
That person may do it, it's dead works.
அவன் அப்படி செய்தால் கட்டாயத்தின் பேரிலே அது
சித்தக்கிரியாய். Almighty God does not force people.
தேவன் சர்வவல்லமுள்ள தேவனை ஜனங்களை கட்டாயப்படுத்துவதில்லை.
People to grow at their own pace.
ஆகவே மக்கள் தங்களுடைய வேகத்திலே வளரட்டும்
challenge them encourage them
அவர்களை உற்சாகப்படுத்தி
have their own ministry
அவர்களுக்கு தங்களுக்கு உள்ள ஊழியத்தை வைத்து
what we all need
நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை என்றால்
filled with the holy spirit
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்
second promise in the bible
வேதத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது வாக்குத்தத்தம்
in new testament is matthew 3:11
புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது வாக்குத்தத்தம் மூன்றாம் அதிகாரம் மத்தேயு 14
baptize you in the holy spirit and fire
அவர் உங்களை அக்கினியாலும் பரிசுத்த ஆவியாலும் அபிஷேகம் பண்ணுவார்
jesus himself
yesway
was filled with the spirit right from birth
பிறப்பிலிருந்து அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்
that's how he lived a holy life in the power of the holy spirit
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்
but yet at the age of 30
ஆனால் 30வது வயதிலே
before he entered into his ministry
அவர் தன் ஊழியத்துக்குள்ள போவதற்கு
முன்பதாக anointed
அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்
I'm not here to explain all this because this is not a matter of explanation
இவைகளை விளக்கி சொல்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை ஆகவே அவைகளை விளக்க போவதில்லை
it's a matter of experience
இது அனுபவிக்கத்தான் வேண்டும்
there are some things we can't explain
சில காரியங்களை விளக்க முடியாது
I can't explain how my digestive system works
என்னுடைய ஜீரண சக்தி எப்படி வேலை செய்கிறது என்று என்னால்
சொல்ல experience that is working perfectly
ஆனால் அது பூரணமாய் கிரியை செய்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்
there is another man a doctor who can explain it and maybe his own digestive system is not working properly
இன்னொரு மருத்துவர் ஜீரண எப்படி வேலை செய்கிறது என்று நன்றாக விளக்கி சொல்லலாம் அவருக்கு ஜீரண கோளாறு இருக்கலாம்
which is important
எது முக்கியம்
explanation or the thing must work properly
விளக்குதல் முக்கியமா அல்லது ஒழுங்காக வேலை செய்வது முக்கியமா
explanation is good
விளக்கம் நல்லதுதான்
but experience is the important thing
ஆனால் முக்கியமான காரியம் அனுபவம்
and if you see it in scripture then it's right to seek for that experience
வேதத்தில் எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது நல்லது
I see that Peter was a scared man before the day of Pentecost
மெந்தகோஸ் நாளுக்கு முன்பாக பேதுரு ஒரு பயந்த சுபாவமுள்ள மனிதனாக
இருந்தார் a small servant girl put fear in him
சிறு வேலைக்கார பெண்ணை அவனிடத்தில் பயத்தை போட்டார்
when he got filled with the holy spirit
ஆனால் அவன் பரிசுத்தாவினால்
நிரப்பப்பட்டான் his whole attitude changed
அவருடைய முழு மனோபாவமே மாறிவிட்டது
he was not afraid anymore
அவன் இனிமேலும் பயப்படவில்லை
he stood before chief priests and scribes and said you crucified christ
பரிசேயர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் முன்பாக நின்று கொண்டு நீங்கள் தான் இந்த கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று சொன்னார்
how did that happen
எப்படி நடந்தது
did that gradually happen over a period of 5 years
அது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்ததா
or even over 1 week
அல்லது ஒரு வாரமாக தைரியம் வந்ததா
it was in a moment when he was baptized in the holy spirit and fire
அவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் பெற்ற உடனே நடந்து விட்டது
so this is not a gradual thing
ஆகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது
it's a gradual thing
வளர்ச்சி என்பது மெதுவாக நடக்கக்கூடிய காரியம்
Peter had to grow long way before he became like christ
அவன் கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு முன்பதாக எவ்வளவோ வளர வேண்டியிருந்தது
being born again is not a gradual thing
ஆனால் மறுபடியும் பிறப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய காரியம்
அல்ல you're in darkness then you're in light
இருளிலே இருந்தால் வெளிச்சத்திலே வந்து விட்டாய்
it's like crossing the border of one country to another
ஒரு நாட்டின் எல்லையை கடந்து அடுத்த நாட்டுக்கு போவது போல
you are in this country
இப்போ இந்த நாட்டில்
you cross the border you go to another country
எல்லையை கடந்த உடனே அடுத்த நாட்டுக்கு போய் விட்டாய்
it's in a moment
அது ஒரு கணத்திலே நடக்கிற காரியம்
from the kingdom of darkness to the kingdom of light is not a gradual thing
ஆகவே இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வருவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய காரியம்
only a gradual thing coming all the way to the gate of the border
அந்த எல்லைக்கு வரும் வரை நீ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்திருக்கலாம்
it take many years
அது அநேக ஆண்டுகள் பிடிக்கும்
but the actual crossing over is a moment
ஆனால் அந்த நாட்டின் எல்லையை கடப்பது என்பது ஒரு
வினாடி a long preparation to be born again but the new birth is an act of a moment
மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக ஆயத்தத்தை பெறுவது என்றால் வேண்டுமென்றால் அநேக நாட்கள் பிடிக்கலாம் ஆனால் மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு கட்டாயம் நடக்கும்
நோ தி எக்ஸாக்ட் மோமெண்ட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்
எந்த நேரத்திலே மறுபடியும் பிறந்த என்பதை அறியாமல் இருக்கலாம்
சம்டைம்ஸ் when I travel in a train
சில சமயத்திலே நான் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகிறேன்
train moves from Kerala to Tamil Nadu I don't know when it took place
கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடந்து விட்டு வந்து உடனே எப்பொழுது கடந்தது எனக்கு தெரியாமல் இருக்கு
got into the train I was in Kerala
நான் ட்ரெயினில் ஏறும்பொழுது கேரளாவில் இருந்தேன்
after some hours when I wake up I'm in தமிழ்நாடு ஐ டோன்ட் நோ வென் ஐ கிராஸ் த பார்டர்
தூங்கி முடித்த உடனே பார்க்கும்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் எப்பொழுது எல்லையை கடந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை
இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு நோ த டைம்
அந்த நேரத்தை அறிவது முக்கியம்
பட் யூ மஸ்ட் பீ ஷூர் யூ ஆர் பார்ன் அகைன்
ஆனால் மறுபடியும் பிறந்த நிச்சயம் வேண்டும்
அதே போல baptism in the holy spirit is a moment
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது
ஒரு கட்டத்தில் நிகழ்கிறது the holy spirit
நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது
but it's not just once
ஒருமுறை மட்டுமல்ல
new birth is once
மறுபடியும் பிறப்பது என்பது ஒருமுறை
filled with the holy spirit is repeated
பரிசுத்தாவின் நிறைவு என்பது மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய
ஒரு himself we read was filled with the spirit 3 times
பேதுருவே மூன்று முறை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார் என்று வாசிக்கிறோம்
and then again acts 4
அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரம் பின்னர் நான்காம் அதிகாரம்
the holy spirit
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்
holy spirit
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்
Ephesians 5:18 says
எபேசர் 5:18 ல வாசிக்கிறோம்
continuously filled with the spirit
தொடர்ந்து ஆவியில் நிறைந்திருங்கள்
and those who are continuously filled with the spirit are called spirit filled people
தொடர்ந்து ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஆவியில் நிறைந்த மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்
in Acts the apostles certain people were full of the holy spirit
அப்போஸ்தல நடவடிக்கையிலே சிலர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம்
they were always full of the holy spirit
அவர்கள் எப்பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள்
unfortunately
துரதிஷ்டவசமாக
today When people have the experience once, they are called spirit-filled people.
இந்த ஒரு முறை அந்த அனுபவம் வந்தவுடனே ஆவியில் நிறைந்த மக்கள் என்று சொல்லி
அழைக்கிறார். They lost the spirit ages ago.
அவர்கள் எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக அதை இழந்து விட்டார்.
But they are called spirit-filled people because once upon a time they experienced.
ஒரு காலத்தில் அவர்கள் அனுபவித்தபடினால இன்றைக்கும் ஆவியில் நிறைந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
That's not enough. We must be filled with the Spirit always, every day.
அது போதாது. நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும்.
And that is how Jesus had the gifts to serve the Father.
இப்படித்தான் பிதாவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசு வரங்களை பெற்றிருந்தார்.
Without that, Jesus could never have served as he did.
இது இல்லாமல் இயேசு ஊழியம் செய்தது போல செய்திருந்திருக்க முடியாது.
I believe my entire ministry is because I was baptized in the Holy Spirit.
என்னுடைய முழு ஊழியமும் நான் பரிசுத்த அபிஷேகத்தினால் நிறைந்ததன்படியாக தான் வந்தது என்று நம்புகிறேன்.
Sought God for the gift of prophecy to be able to speak in a way that encourages, challenges and builds up.
மக்களை உற்சாகப்படுத்தி புத்தி சொல்லி ஆறுதல் கொடுத்து கட்டி எழுப்பக்கூடிய திருக்கிருஷ்ண வரம் வேண்டும் என்று நான் ஜெபித்தேன்.
And then God gave it.
அதை தேவன் கொடுத்தார்.
And I still seek for a greater measure of it.
இன்றும் அதிக அளவில் எனக்கு வேண்டும் என்று தேடுகிறேன்.
The Bible says, seek earnestly for the gifts of the Holy Spirit.
ஆவியின் வரத்தை உற்சாகமாய் விரும்புங்கள் என்று வேதத்தில்
1 Corinthians 14:1. Especially that you may prophesy.
குறிப்பாக தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள்.
Build up the body.
சரீரத்தை கட்டுபடியாக.
So if you don't seek for the gifts of the Spirit, you don't get it.
ஆகவே ஆவியின் வரங்களை தேடாவிட்டால் உங்களுக்கு கிடைக்காது.
In Luke chapter 3 we read when Jesus was baptized he prayed.
லூக்கா 3 அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஜெபித்தார் என்று பார்க்கிறோம்.
And then the Holy Spirit came.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
Even he received the Holy Spirit's anointing through prayer.
அவரே ஜெபத்தின் மூலமாக தான் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்.
And so must you and I.
ஆகவே தான் நீங்களும் நானும் பெற்றுக்
கொள்ள வேண்டும். And it must come because we have a burden to help other people in need.
தேவையில் உள்ள மற்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்கிற பாரத்தினாலே நாம் கேட்க வேண்டும்.
If you read Luke chapter 11 verse 5 to 13.
லூக்காவின் சுவிசேஷம் 16 அதிகாரம் 5 லிருந்து 13 வசனங்கள்
வரை வாசித்தால் how to pray for the Holy Spirit in verse 13.
13 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காக எப்படி ஜெபிப்பது என்று சொல்கிறார்.
It tells the story of a man who keeps on knocking at a door asking for food for his visitor.
தன்னுடைய தன்னை பார்க்க வந்திருக்கிற பார்வையாளருக்கு சாப்பாடு வேண்டும் என்பதற்காக ஒரு நண்பருடைய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்.
Till he go gets it.
அவனுக்கு அந்த அப்பம் கிடைக்கும் வரை அவன் விடுவதில்லை.
There are two things that person had.
அந்த நபர் இரண்டு காரியங்கள் இருந்தது.
Desperate desire,
ஒரு அதிகமான
and faith that his neighbor would open the door and give it to him.
பக்கத்து வீட்டுக்காரன் கதவை திறந்து கொடுப்பான்ங்கிற விசுவாசம்.
That's what you need.
உனக்கு வந்தாங்க இரண்டு காரியம்.
If any man thirst,
ஒருவன் தாகமா இருந்தால்,
he said come to me.
என்னிடத்தில் வரக்கிறவர்கள்,
and if you have faith,
உனக்கு விசுவாசம் இருந்தால், நீ விசுவாசித்தால்,
rivers of living water will flow out from you.
ஜீவ தண்ணீரோட நதிகள் உன்னிலிருந்து புறப்பட்டு ஓடும்.
John 7:37-39.
7:37-39.
Blessing thousands around you.
உன்னை குறித்து உன்னை சுற்றிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிப்பாய்.
That's what you need.
இதுதான் உனக்கு தேவை.
Will you pray?
ஜெபிப்பாயா?
Will you say, Lord,
ஆண்டவரே,
fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால்
என்னை நிரப்பு. Give me the gifts of the Spirit.
வரங்களை எனக்கு தாருமா.
I cannot serve you without this.
வரங்கள் இல்லாமல் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது.
Forgive me for thinking I can serve you in my own knowledge and strength.
உங்கள் நாட்டு கர்த்தாவே, என்னுடைய சொந்த பலத்தினாலே ஞானத்தினாலே ஊழியம் செய்ய முடியும் என்று எண்ணினேன்.
Give me the gifts of the Spirit to serve you.
ஆண்டவரே, இனிமேல் ஊழியம் செய்வதற்கு உம்முடைய ஆவியின் வரங்களை
தாரும். Not for my glory.
என்னுடைய மகிமைக்காக அல்ல,
ஆண்டவரே. Build the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாய் சபையை கட்டுவதற்கு.
God will answer your prayer.
தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். அவரை விசுவாசியுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.